சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் 7 நாட்களில் அணுகுண்டு சோதனை செய்கின்ற வல்லமையில் ஈரான் போர் அபாயத்தில் மத்திய கிழக்கு. பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்த ஈரான் ஜனாதிபதி. உலக சர்ச்சைக்கு மத்தியில் ஈரான் அதிபர் இலங்கை வருதல் உறுதி. ட்ரபா மீதான இஸ்ரேல் தாக்குதல் பொதுமக்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் அமெரிக்கா கருத்து. இஸ்ரேலின் குற்றச்சாட்டு ஆழ்ந்த விரக்தியில் கட்டார். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஈரானிய உச்சத்தலைவர் அயத்துல்லா ஹமேனி அனுமதி அளித்தால் அணுகுண்டு சோதனைக்கு இன்னும் ஒரு வார காலம் மட்டுமே இருக்கும் என்று ஈரான் எம்பியொருவர் கூறியிருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவர் தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் உள்ளன என்று கூறியதால் குறுகிய காலக்கெடு ஆச்சரியமல்ல என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக அணுகுண்டு சோதனை தொடர்பான விடயங்கள், அதேபோன்று தேவைப்பட்டால் ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று கூறிய விடயங்கள் உலகளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற பின்னணியில் இந்த கருத்து வழியாக இருக்கின்றது. மறுபுறம் 2 நாள் உத்தியோக விஜயமாக பாகிஸ்தான் சென்றுள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீஃபுக்கும் இடையே சந்திப்பு இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்றது. இரு நாட்டு தலைவர்களும் இஸ்ரேலிய ஹமாஸ் நெருக்கடி குறித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாக ஊடகங்கள் கூறுகின்றன. 3 நாள் உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் புதன்கிழமை வரை, அதாவது நாளை வரை, பாகிஸ்தானில் தங்கியிருப்பார் என்று அமைச்சு கூறுகின்றது. இந்த பயணத்தின் போது ரைசி பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், செனட் தலைவர்கள் மற்றும் சபாநாயகர் ஆகியோரையும் சந்திப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாகிஸ்தான் விஜயத்தை தொடர்ந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நாளை இலங்கை நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவகார அமைச்சு கூறுகின்றது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை உத்தியோகமாக பொதுமக்களிடம் கையளிக்கும் வைபவத்தில் கலந்து கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இதேவேளை ஈரான் அதிபர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள பின்னணியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு கூறுகின்றது. பாகிஸ்தானுக்கான 3 நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு ஈரான் அதிபர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். அத்தோடு இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் ஈரான் 5 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் ட்ரபா நகரின் மீது தரைவணி ஆக்கிரமிப்புக்கு தயாராகி வருகின்ற நிலையில் ட்ரபாவிலிருந்து 100,000 பலஸ்தீனியர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற எந்த வழியும் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறுகின்றது. பலஸ்தீனியர்கள் ட்ரபாவிலிருந்து வெளியேற்றப்படுவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. அது அவர்களின் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். நாங்கள் அதை இஸ்ரேல் அரசாங்கத்திடம் தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று அமெரிக்க செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார். 1.4 மில்லியன் பலஸ்தீனியர்களை காசாவின் ட்ரபாவிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு பயனுள்ள வழி எதுவும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ட்ரபாவில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள எந்த வழியும் இல்லை. அது பொதுமக்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் மற்றும் மனிதாபிமான உதவியை வழங்குவதில் கடுமையான இடையூறு விளைவிக்கும். அதைத்தான் நாங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் கூறி வருகின்றோம் என்று அமெரிக்காவின் செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார். மறுபுறம் அக்டோபர் தாக்குதலில் ஹமாஸிற்கு உதவியதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து UNRWAக்கான நிதியுதவிகளை உலக நாடுகள் நிறுத்தியிருந்தன. அதன் பின்னர் குற்றச்சாட்டுக்குரிய சரியான ஆதாரம் இல்லாமையினால் சில நாடுகள் மீண்டும் நிதியுதவி அளிக்க தொடங்கின. இந்நிலையில்தான் பலஸ்தீனிய அகதிகளின் உயிர்நாடியான UNRWAயை ஆதரிக்குமாறு நன்கொடையாளர்களை நான் அழைக்கின்றேன் என்று ஐரோப்பிய ஆணையர் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். மறுபுறம் இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் நடந்து வருகின்ற போரில் கட்டார் முக்கியமான மத்தியஸ்தராக இருந்து வருகின்றது. சில இஸ்ரேலிய அமைச்சர்கள் காசா போர் பேச்சுவார்த்தைகளின் போது கட்டாரை மறைமுகமாக நோக்கம் கொண்டு செயற்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து காசாவில் எங்கள் மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான பணிகளை நன்கு அறிந்த இஸ்ரேலிய அதிகாரிகளின் இத்தகைய அறிக்கைகளால் நாங்கள் ஆழ்ந்த விரக்தி அடைந்துள்ளோம் என்று கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார். மத்தியஸ்தரை தாக்குவது முறையானது அல்ல. இதைத்தான் நாங்கள் எங்கள் இஸ்ரேலிய சகாக்களிடமிருந்து பெறுகின்றோம். நாங்கள் அவர்கள் மூலம் தவறான நோக்கங்களை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளோம். இது உண்மைக்கு புறம்பானது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்தியஸ்தம் மட்டுமே ஒரே வழி என்றும், காசாவில் படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் இஸ்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவது போன்ற செயற்பாடுகளுக்கு மத்தியஸ்தர்களின் செயற்பாட்டில் நம்பிக்கை இல்லாமல் மத்தியஸ்தர்களாக செயற்படுகின்ற நாங்கள் ஒரு முடிவை நிறைவேற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்றும் அவர் கூறுகின்றார். கட்டாரின் மத்தியஸ்த முயற்சிகள் தொடரும் வரை ஹமாஸ் அரசியல் பணியகத்தை மூட எந்த நியாயமும் இல்லை. இந்த அலுவலகம் இருதரப்புக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்கின்ற நோக்கத்திற்காக அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து திறக்கப்பட்டது என்றும், இப்போது வரை அந்த விடயத்தில் எதுவும் மாற்றமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலுக்குள் தனது ஆழமான தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா கூறுகின்றது. இதன்படி எக்ஸ்தல அறிக்கை ஒன்றில் இஸ்ரேலின் ராணுவம் தெற்கு லெபனான் மீதான அதன் சமீபத்திய வான்வழி தாக்குதல்களில் 2 ஹிஸ்புல்லா பிரபுகள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றது. ஹிஸ்புல்லாவின் வான் பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஹுசைன் அஸ்குல் என்பவர் அதிகாலையில் அவரது வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. ரத்வான் படையைச் சேர்ந்த முகமது அதித்தியா அரிஷோன் நகருக்கு அருகே ஒரே இரவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளது. இதை தவிர இரண்டு உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா நடத்துகின்ற அல்மினார் ஊடகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், ஹமாஸ் படைகளுக்கு எதிரான போரில் ரஃபா நகரை குறிவைத்து மிகவும் முக்கியமான நடவடிக்கைகளை இஸ்ரேல் கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் பலஸ்தீனிய மக்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்குமா, ஹமாஸ் படைகள் என்னவாகும் என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன. காசாவை கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கிவிட்டதாக இஸ்ரேல் படை கூறுகின்றது. அந்த அளவிற்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் படைகள் தாக்கி வருகின்றன. 34,000 மேற்பட்டோரை கொன்று குவித்துள்ளதாகவும், அனைத்து கட்டடங்களும் தரைமட்டமாகிவிட்டதாகவும், உள்கட்டமைப்பு வசதிகள் தகர்க்கப்பட்டு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் கூறுகின்றன. காசாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தப்பித்த மக்கள் எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள ரஃபா நகரிலேயே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். சுமார் 15,000 மேற்பட்டோர் இங்கு தங்கியிருப்பது தெரிகின்றது. இந்நிலையில் தனது தாக்குதலை ரஃபா நகரை நோக்கி திருப்பிய இஸ்ரேல் ராணுவம் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றையும் விட்டு வைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஹமாஸ் படைகளை குறிவைப்பதாக கூறி அப்பாவி மக்களை தொடர்ந்தும் பழிவாங்கி வருகின்றது. இந்நிலையில் ரஃபா நகரில் ராணுவத்தை அனுப்பி ஹமாஸ் படைகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளதாகவே செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதற்காக அந்த நகரில் உள்ள லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்களை வேறு இடங்களை நோக்கி இடம்பெற செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். இதற்கு கிட்டத்தட்ட 6 வரை ஆகும் என்றும் கூறப்படுகின்றது. இதில் 2 கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பலஸ்தீனிய மக்கள் அடுத்து எங்கு தஞ்சமடைவார்கள் என்பது முதலாவது கேள்வி. அதற்கான ஏற்பாடுகளை செய்வது யார் என்பது இரண்டாவது கேள்வி. ஹமாஸ் படைகள் மீதான இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது மூன்றாவது கேள்வி. இதற்கு பதில்கள் மீது சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுகின்ற நடவடிக்கையில் வாஷிங்டன், ஹெய்ரோ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளின் உதவியை இஸ்ரேல் நாடியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ட்ரஃபா நகரில் ஹமாஸ் படைகளின் 4 பெட்டாலியன்கள் இருப்பதாக இஸ்ரேல் தரப்பு கூறுகின்றது. அவர்களது முகாம்களை துல்லியமாக கண்டறியும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், இவற்றை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளதாகவுமே இஸ்ரேல் கூறுகின்றது. இத்தகைய நடவடிக்கைகளால் பலஸ்தீன் மக்கள் மிகவும் அச்சத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள். போர் என்றாலே அப்பாவி மக்களின் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடுகின்றது. முடிந்தவரை போரை தவிர்த்து அமைதி ஒப்பந்தங்கள் மூலம் தீர்வு காண முயற்சிக்கலாம் என்றே சர்வதேச நாடுகள் கூறுகின்றன. இத்தகைய நடவடிக்கைகளை ரஃபா நகரில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த அறிவுறுத்தலை இஸ்ரேல் காதில் வாங்கிக் கொள்ளுமா, இல்லை மீண்டும் ஒரு இரத்த கலரிக்கு தயாராகுமா என்பதும் கேள்வியாகவே காணப்படுகின்றது. அடுத்து பார்க்கையில், இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரான் விடயத்திலும் ஈரான் உருவாக்கி வைத்துள்ள துணை படைகளை பொறுத்தளவிலும் 2 தெரிவுகள் தான் இருக்கிறது. ஈரான் உருவாக்கி வைத்துள்ள பிரச்சனையை இஸ்ரேல் முடிக்கப் போகின்றதா அல்லது சமாளித்துக் கொண்டிருக்கப் போகின்றதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஈரான் பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து வைக்கும் முடிவை நோக்கித்தான் இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கின்றது என்றும் கள நகர்வுகளை பார்க்கின்ற போது ஊகிக்கக்கூடியதாக உள்ளதாக சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதாவது, ஈரான் பிரச்சனைக்கு நிரந்தர முடிவை காண்பதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவது போன்றும் தெரிவதாக கூறப்படுகின்றது. அப்படியானால் எப்படி அது முடித்து வைக்கப் போகின்றது? சமாதான முறையில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை இஸ்ரேல் முடித்து வைப்பது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சமாதான முறையில் இந்த பிரச்சனையை இஸ்ரேல் முடித்து வைக்காமல் இருப்பதற்கு 2 காரணங்களும் உள்ளன. ஒன்று, இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்து அழிப்பதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வருகின்ற நாடுதான் ஈரான். இஸ்ரேலுடனான ஒரு தீர்விற்கு ஈரான் ஒருபோதும் முன்வர மாட்டாது. இரண்டாவது, அமெரிக்க மத்திய கிழக்கை பொறுத்தளவில் அமெரிக்காவின் யுத்தத்தை தான் இஸ்ரேல் புரிந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் என்பதை இஸ்ரேலின் எதிரி என்பதை விட ஈரான் என்பது அமெரிக்காவினால் முக்கியமான விரோதியாக பார்க்கப்பட்டு வருகின்ற தேசமாகும். இவ்வாறான குழப்பங்களுக்கு மத்தியில் தற்போது ரஃபாவிலும் மோதல் ஏற்படுகின்ற போது மத்திய கிழக்கு இதனை தாங்கிக் கொள்ளுமா, அங்கிருக்கும் மக்கள் எவ்வளவு அழிவை எதிர்நோக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.